அற்புதங்களை செய்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, அதிசயங்களை எங்கள் வாழ்விலே காண பண்ணுகிற சர்வ வல்லபுள்ள தேவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நாயகர், நீரே எங்கள் இரட்சகன். உம் சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, உயர்ந்திருப்பதாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை நடத்துங்க, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. வியாரிகிற அறிவிலே வளர எங்களுக்கு கருவுதான். இயேசுவை தாபத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆவே. தேவோட வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 14 அதிகாரம் அதில் 1 வசனத்திலிருந்து 7 வசனம் வரை நாம் வாசிக்கும் போது எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 1:7 வசனம் வரை நாம் வாசிக்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரங்களிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான்.
சரி, அப்படி இருக்கட்டும். தொடர்ந்து யாத்திராக 14 அதிகாரம் பெற்ற உடனே நம்முடைய மனதில் வருகிற படம் என்னவென்றால், செங்கடல் பெறுகிறது, கடல் பிரிந்து வழி பறக்குமா, வழி திறந்து தேவ ஜனங்கள் கடந்து போக முடியுமா, இப்படி ஒரு காரியம் நடக்குமா? கடல் பிரிந்து தேவ ஜனங்கள் நடந்து போகக்கூடிய ஒரு காரியம் நடக்குமா? அப்படி நடந்தால் இட் வாஸ் சூப்பர் நேச்சுரல் திங். அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். சோ, இந்த நாளிலே யுத்தம் கர்த்தருடையது என்ற தலைப்பிலே நாளுகோடு சில காரியங்களை சுருக்கமாக கர்த்தருக்குள்ள பேச விரும்புகிறேன். நான் பேச போகிற செய்தியானது நம்முடைய அன்றாட விசுவாசத்தை ஒட்டியதாக தழுவியதாக இருக்கப்பட்ட ஆண்டவர்களை நம்புகிறேன். நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்தும். அதுக்கு முன்பாக நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் அடிக்கடி சொல்றது, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கருத்தாக செவி கொடுக்கணும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்குது. ஆவியாகவும் ஜீவனா, ஸ்பிரிட் அண்ட் லைஃப். அப்ப தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளது, ஆவி உள்ளது. ஆண்டவருடைய வசனத்திலே ஜீவன் இருக்கிறது. சரி, கர்த்தருடைய வசனம் ஜீவன் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படியே நீங்க வைத்துக் கொண்டீங்க பாப்பிகளா இருந்தா, யோவான் சுவிசேஷம் 1:1 வசனம் சொல்றது, ஆதியிலே இந்த பீக்கிங், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ, 14 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தை 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசமாக இருந்தோம், அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை அவருடைய தேவனுடைய ஒரே பெறான குமாரனுக்கு ஒப்பானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவான் சாட்சி கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, ஆதியில வார்த்தை இருந்தது என்று 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14 வரைக்கும் பொழுது அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமாகி மனுஷனுக்குள்ளே வாசப்பட. அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொண்ட ஒரு பெரிய சத்தியம் என்ன, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வசனம். நான் சொல்றத தயவு செய்து மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. வெளிப்பட்ட விஷயத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் பார்க்க கொடுத்தாரு. இது போக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். சரி, இன்னொரு கட்டத்தில் இயேசு சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்றாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இயேசுவே ஜீவன், அதே போல தேவனுடைய வசனமும் சீபனாக இருக்கிறது. ஆகவேதான் நாம 138 சங்கத்தில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றை பார்க்கலாம் தேவன் தன்னுடைய வார்த்தையை வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள், அற்புதங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை நாம் அசட்டை பண்ணும் பொழுது ஆண்டவரையும் நாம் அசட்டை பண்ணுறோம். So we have to respect the word of God and we have to accept the word of God as a word of God. தேவோட வார்த்தையை தேவோட வசனமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவோட வசனத்தை நாம அலட்சியம் பண்ணுவோமாக இருந்தால் ஆண்டவரே நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். ஆகவே ஆண்டவோட இயேசு ஜீவனாக இருக்கிறது போல அவருடைய வார்த்தையும் ஜீவனாகவும் இருக்கிறது. இதை அறிந்த பேதுரு ஒரு கட்டத்தில் சொல்றாரு, யாரிடத்திலே நாங்கள் போவோம், வாழ்வுதரும் ஜீவ வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்லி சொல்றார். சோ தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிறது. மட்டுமல்ல தேவனுடைய வசனம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆகவே தேவனுடைய வசனம் இந்த நாளிலே நம்மை சந்திக்கட்டும், நமக்குள்ளே வெளிச்சம் உண்டாகட்டும். உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காடுகிறோம். இந்த வசனத்துக்கு நான் கொடுக்கிற வியாக்கியம் என்னவென்றால், வேத வசனம் வேதம் வெளிச்சம், வேதமே வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா. வேதம் வெளிச்சம், இந்த வேதம் என்கின்ற வெளிச்சத்தில் நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு வெளிச்சத்தில் வெளிச்சம். ஆகவே உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காடுகிறோம் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல தேவ வசனத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சம் இருக்குதோ, எந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் பாவம் அகன்று போகும். ஆண்டவுடைய வசனம் என்கின்ற வெளிச்சம் நமக்குள்ளே அதிகமாக அதிகமாக ஆழமாக ஆழமாக நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கத்திலே ஒதுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிற சில அநியாயங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், அவலட்சணங்கள், அலங்கோலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அகன்று போகும். ஆண்டவுடைய வசனத்துக்கு அந்த வல்லம் இருக்குது. ஏனென்றால் நான் உங்களை சொல்லுற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குதுன்றா நம்முடைய ஆண்டவரே. ஆகவே தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் யார் பேசினாலும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆருடைய வாயிலிருந்து வந்தாலும் தயவு செய்து தேவனுடைய வசனத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. தேவ ஊழியர்கள் இலங்கை இந்தியாவில் எல்லாம் வந்து போறாங்க. நம்ம ஒருவருடைய வாழ்க்கையின் பின்னணி எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர்கள் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தா நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது வசனம், தேவனுடைய வசனம். ஆகவே தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும், நம்முடைய வாழ்க்கையை தேவ சாயலாக மாறட்டும், கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படாட்டும். சரி, இந்த 14 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடல் பெறுகிறது, செங்கடல் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்று நான் உங்களுக்கு முதலில் சொன்னேன். வேற கவனிங்க தயவு செய்து. இப்ப தேவ ஜனங்கள் அடிமத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அவர்கள் பார்வோன் தான் அவங்களை விடுதலையாக்கு போங்க என்று சொல்லி தேவ ஜனத்தை துரத்தி விட்டார். இருக்க இருக்க எங்களுக்கு அழிவுதான் என்று சொல்லி அகட்டி துரத்தி விட்டார். சோ இப்ப தேவ ஜனங்கள் மோசையின் தலையிலே அடியடியாக நடந்து விடுதலை பெற்று போகிறார். அவர்கள் விடுதலை பற்றி போகும்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, அவனவன் எகிப்திடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்கி கொண்டு போகட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் கொள்ளை அடித்தவர்களை கொள்ளையாடுகிற ஒரு நேரம் வருகிறது பாருங்க. இவர்களை ஒடுக்கி, இவர்களை நெருக்கி, இவர்களை கசக்கி பொழிந்து வேலை வாங்கினார்கள். சம்பளம் கொடுக்காமல் தேவ ஜனங்களை வேலை வாங்கினார்கள். ஆனா தேவனோ எல்லாவற்றையும் மனதில் வைத்து அவர்கள் புறப்படும் பொழுது நீங்கள் எகிப்திடத்திலே பொன்னுடைமைகளையும் வெள்ளிடமைகளையும் கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே தங்களை கொள்ளையிட்டவர்களை இவர்களை கொள்ளையிட்டு இப்ப பலத்த கரத்தோடு ஓங்கிய புயத்தோடு அவர்கள் கடந்து விடுதலையாக்கி போறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தேவ ஜனம் விடுதலையாகி போன பொழுது பார்வோனுக்கு அது பிடிக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும், பார்வோன் பலியேற்பாட்டிலே பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏனென்றால் தேவ ஜனங்களை எப்பொழுதும் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறதே பார்வோனுடைய விருப்பம். தனக்கு கீழே அடிமைகளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதே பார்வோனுடைய விருப்பம். பிசாசுடைய விருப்பமும் அப்படித்தான். அது மாத்திரமில்லை, என் ஜனத்தை ஆராதனை செய்ய வனாந்திரத்திலே தேவனுக்கு பலியிட ஆராதனை செய்ய விடு என்று சொன்ன பொழுது விடமாட்டேன் சொல்லி மறுத்தார். தேவ ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வது, தேவனுக்கு பலியிடுறது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் எப்படியாவது தேவ ஜனங்களையும் மற்றவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவே அவன் விரும்புறான். பாவம் என்கின்ற பரிகாரத்தை கீழே அவன் வைத்திருக்க விரும்புறான். ஆகவே பார்வோன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறார். இதே போல புதிய பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது ஏறாவது என்கின்ற ராஜாவும் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்திலே பிசாசு அவ்வப்போது சிலரை பிடித்து அவர்கள் மூலமாக தேவ ஜனங்களை துன்புறுத்துறதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுறதும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் காலகாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். எனக்கு அறிவானுக்குள்ளே பிசாசு நேரடியாக இந்த உலகத்திலே தன் உருவத்தோடு வந்திருக்க போறது இல்லை. அப்படி வந்து நின்றால் நாம் ஒருவரும் அவருடைய சொல்லை நாம் கேட்க போறதும் இல்லை. ஆகவே எப்படி தேவன் தன்னுடைய ஜனங்களை வைத்து தன்னுடைய ஊழியர்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை வைத்து தன்னுடைய ராஜ்யத்தை பில்டப் பண்றாரோ கட்டுறாரோ அதே போலதான் பிசாசும் தன்னுடைய ஏஜென்டுகளை வைத்து தன்னுடையவர்களை வைத்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் அநேக உத்தரப்பிரதேசத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரப்படுறது, அநேக ஊழியர்களை நிர்வாணமாக்கி தலைமையிலே சூக்காலை வைத்து பொல்லால இடிக்கிறது எல்லாம் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அவர்கள் செய்த குற்றம் என்ன? ரட்சிப்பின் ஆண்டவரை ரட்சிப்பின் நற்செய்தி அறிவித்தபடியால், உலக ரட்சகரை உன்னதமான தேவனுடைய குமாரனை அறிவித்தபடியால், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பேரொழியாக இயேசு கிறிஸ்து அறிவித்தபடியால் அவர்களை இப்படியாக துன்புறுத்தி பார்க்கக்கூடியது. குற்றம் செய்தவர்கள் எல்லாம் நீதிபதிகள் போல உலாவுகிறார்கள், அநியாயம் செய்தவர்கள் எல்லாம் விடுதலையோடு உலவுகிறார்கள் உலாவுகிறார்கள். ஆனால் நீதிமான்களோ தேவனுடைய ஊழியக்காரர்களோ துன்புறுத்தப்படுறதை இந்த நாட்களில் நாம் கண்களாலே நாம் பார்க்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சரி, போகட்டும். இப்ப என்ன கவனிங்க, இப்ப தேவ ஜனங்கள் விடுதலை பெற்று அவர்கள் வந்தபோது பார்வனுக்கு அது பிடிக்கல. ஆகவே என்ன செய்தார்? தன்னுடைய முழு 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 யுத்த வீரர்களையும் ராணுவத்தை கூட்டிக் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கும் நாம வாசித்த வசனம் ஒரு காரணத்தை சொல்லுறது. அந்த நாலாம் வசனத்தை சீக்கிரம் படிங்க. நாலாம் வசனத்தை திரும்பி படிங்க. நாலாம் வசனத்தை,
ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள்.
இந்த பத்திரத்தில் ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எகிப்தியர்கள் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிய வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய ராணுவத்தினால தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் என்று சொல்லி நாலாம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. சரி, ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று சொன்னபோது பார்வோன் அவருடைய முகம் வேறுபட்டு அவருடைய இருதயம் கடினப்பட்டு என்ன செய்திருக்கார்? பார்த்தா தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு மட்டுமல்ல, ஏழாம் வசனத்தில் பிரதான ரதங்கள் இந்த நாளில இருக்கிறது போல இருக்கிற யுத்த ஆயுதங்கள் அந்த நாட்களில் இருந்தது. எகிப்து தான் அன்றைக்கு வல்லரசாக இருந்திருக்கு, உலக வல்லரசாக எகிப்து தான் இருந்திருக்கு. சோ அது பிரதானமான 600 ரதங்களை, அது மட்டுமல்ல மற்ற ரதங்கள் ஒன்றும் விடாம எல்லா ரதங்களையும் அதற்குரிய வீரர்களையும் முழு ராணுவத்தையும் முழு பலசாலிகள் முழு பராக்கிரமசாலிகளை கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்? இப்பொழுது பார்வோன் தேவ ஜனத்தை தொடர்ந்து போகிறார், அவர்களை கொல்ல அவர்களை அழிக்க. இவனை கவனிங்க, இத்தனைக்கும் இந்த இந்த இஷ்டவேடத்தில் அவரிடத்துல ஒரு ரதம் கூட இல்லை, ஒரு ஒரு ரதம் கூட இல்லை. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்களே ஒழிய ராணுவ வீரர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் நான் நம்பல. ஏனென்றால் பலசாலிகள் எல்லாம் பார்வன் அடக்கி ஒடுக்கி தன் வேலையை செய்து பட்டணங்களை கட்டுவித்து தன் தேசத்தை டெவலப் பண்ணினாலே ஒழிய அவர்களை ராணுவ வீரர்களாக ராணுவ தளபதிகளாக வைத்திருந்தாக வேத்தில் என்னால் பார்க்க முடியல. சோ ஆகவே எனக்கு தெரிந்திருக்கிறபடி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, இவர்கள் அடிமைகளாக இருந்தபடியால் இஸ்ரவேலருக்கு யுத்தம் செய்யக்கூடிய திறமை இருந்திருக்க வாய்ப்பில்லை. எப்படி யுத்தம் பண்றதுக்கு என்கின்ற காரியமும் அவர்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே யுத்தத்திலே பழக்கம் இல்லாதவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள், எந்த ரதங்களும் இல்லாதவர்களை தொடர்ந்து அப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ள இஸ்ரவேலர்கள் அழிக்க சாதாரணமான குடிமக்களாக கடந்து போனவர்களை அழிக்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக பார்வையிட செய்தார் என்றால் 600 பிரதான ரதங்களையும் மத்திய ரதங்களையும் தன் முழு ராணுவத்தை கூட்டிக் கொண்டு சீறி பாய்ந்து போய்கொண்டிருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், தேவ ஜனங்களை அழிக்கிறதுக்கும் தேவ ஜனங்களை இல்லாமல் ஒழிக்கிறது. இஸ்ரவேல் என்கின்ற ஒரு ஜாதி இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் என்கின்ற ஜனம் இருக்கக்கூடாது. அவர்களை கொன்று தள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு சீறி பாய்ந்து போகிறார் பார்வோன் தன்னுடைய முழு படையோடு. சரி, இப்படி போகும்பொழுதுதான் ஆண்டவர் பாருங்க என்ன செஞ்சான்னு சொல்லி வேத வியாக்கியன சொல்றார்கள். வேற வழியால் அவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா தேவனோ அப்படி போக விடாம டைரக்டாக அந்த கடலுக்கு நேர, சரியாக சிவந்த சமுத்திரத்துக்கு நேர அந்த கடல் கரையில பாளையம் இறங்கும்படி சொல்லியிருக்க. தான் செங்கடலை பிரித்து அற்புதம் செய்வன் சொல்லி ஏற்கனவே மோசைக்கு தேவன் சொல்லியும் இருந்தார். சோ இப்ப சரியாக அந்த கடற்கரைக்கு முன்பாக இவர்கள் போல் பாளையம் இறங்கி இருக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது, இந்த நேரத்துல தான் பின்னால பார்வோன் முழு படையோடும் வருகிறார். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை, அதிகம் சொல்ல விரும்பேன். இப்ப கடல் அருகிலே தேவ ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்க பின்னாலே பார்வோன் தன் சேனையோடு சீறி பாய்ந்து வருகிறார். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இப்பொழுது தேவ ஜனங்கள் பயப்படுகிறார்கள், குழம்புகிறார்கள். இப்ப முறுமுறுப்பு ஆரம்பமாகுது. இப்ப இங்கதான் நான் உங்களுக்கு முதலில் சொல்லியிருக்கிறேன், இந்த தேவ ஜனத்தை தேவன் எகிப்தில் இருந்து விடுதலையாக்குறதுக்கு முதல் மோசே கொண்டு சொன்ன வார்த்தை என்ன, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி சொல்லித்தான் இந்த ஜனங்களை, தன் ஜனங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். ஆனால் தேவ ஜனங்கள் வெளியில வந்து சமுத்திரத்தின் அருகிலே, சிவந்த சமுத்திரத்தின் அருகிலே பாளையம் முறைக்கு இருந்த போது, பின்பக்கத்தில் பார்வோட சேர வந்தபோது, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறந்து விட்டார்கள். இப்ப சொந்த புத்தியில சிந்திக்கிறார்கள், இப்ப மாமிசம் செயல்படுது, ஐயோ பார்வோன் சேனையோடு வருகிறாரு, இந்த முன்னுக்கு கடல் அடைச்சு நிக்குது, இப்ப நாம எங்க போகிறது, ஆகவே எகிப்தில பிரேத குழிகள் இல்லையென்றா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க, எங்களை அங்க விட்டிருக்கலாமே, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செஞ்சிருக்கலாமே, அடிமைகளாக இருந்திருக்கலாமே, அப்படியே பாவத்தில் இருந்திருக்கலாமே, பிசாசுக்கு அடிமையாகவே இருந்திருக்கலாமே, ஏன் எங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி இங்கதான் முதலாவது முறுமுறுப்பு. இஷ்டவேலைகளை முதலாவது முறுமுறுப்பு 14:11-12 நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ஏனென்றால் அதான் நான் சொன்னேன், எங்கே தசுரத்தை தயவுசெய்து கேளுங்க, எங்கே அவவிசுவாசம் இருக்குதோ அங்க முறுமுறுப்பு இருக்கு. ஆகவே முறுமுறுப்பு அவவிசுவாசத்தின் ஒரு அடையாளமா. இங்க பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா. ஆனா அந்த வசனத்தை தேவதனங்க நம்பல. ஆகவேதான் இவங்க குழம்புறாங்க, எகிப்தில இருந்த போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்த போது சும்மா எங்களை விட்டு விட்டுருக்கலாமே, நாங்கள் சாகரத்தை பார்க்கலும் அங்கு இருந்திருக்கலாமே சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஊழியருக்கு விரோதமாக முதல் கட்டமாக முறுமுறுக்கார்கள். தேவனுடைய தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசியாதபடியால் முதல் தடைவாக இந்த இடத்துல தேவ ஜனங்கள் தேவனுக்கும் அவருடைய ஊழியருக்கு விரோதமாக முறுமுறுப்பை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது காரியம் இப்படி இருக்க என்ன நடக்கிறது, அதை தொடர்ந்து நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், இப்ப 13 சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். சோ மோச தேவன் மனுஷன் இல்லையா, தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம்பினவன். ஆகவே கடலினும் பிரிய இல்லை, அற்புதம் என்று நடக்க இல்லை, எகிப்தியர்கள் இன்னும் அழிய இல்லை, யுத்தம் நடக்க இல்லை, தேவனுடைய கரம் அந்த காரியத்தில் இன்னும் வெளிப்படை இல்லை. ஆனால் விசுவாசித்த மோசே சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியர் இனிமேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். காரியம் நடக்க இல்லை, இன்னும் கடல் பிரிய இல்லை, அற்புதம் இன்னும் நடக்க இல்லை. ஆனால் முதலே அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க காணுகிற எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீங்க. அர்த்தம் என்ன, இன்றையோடு அவருடைய காரியங்களுக்கு முடிவு உண்டாகிறது என்று சொல்றது வெளிச்சம் என்பதை நாம் அறிவோம். இதுதான், இதுதான் விசுவாசம். என்னவென்றால் தேவன் சொன்ன வார்த்தைகளை, தேவன் தந்த வாக்கு தத்தங்களை நம்புவதே விசுவாசமாகும். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வசனத்தில் இருந்து பில்டப் பண்ணப்படணும். நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக வசனத்தில் கட்டப்பட வேண்டும். ஆகவேதான் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்துப்பரமான, சுத்தமான, தெளிவான தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டுட்டே இருக்கும் பொழுது, கேட்க 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 விசுவாசம் நமக்குள்ளே பெறுகிறது. அதே நேரத்தில் கேட்கக்கூடாத காரியங்களை கேட்க 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 நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் போய்கிட்டே இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்னத்தை கதைக்கணும் வேண்டும் மாத்திரமல்ல, என்னத்தை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நாம் தேவனுடைய பிள்ளைகளப்பா, எல்லாவற்றையும் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே. நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த நமக்கு தெரிந்து விட்டால் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும் என்று பணிவோடு சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப என்ன நடக்கிறது? பார்வோ திறந்து கொண்டு வருகிறான். நன்றாக கவனிங்க. இப்பொழுது தேவஜனங்கள் பயந்து குழம்பி தேவனை நோக்கி கூப்பிடுறார்கள். சரி, நான் சுருக்கிறேன், கவனிங்க. இப்ப என்ன நடக்கிறது? இப்பொழுது அவர்கள் பின்னால துரத்தி கொண்டு வர முன்னுக்கு சமுத்திரம். இப்ப மோசே என்ன செய்யறாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் எழுந்து கோலை நீட்டின போது என்ன நடக்கிறது? சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிறது. இதை குறித்து நான் யோசித்த போது சில காரியங்களை கற்றுக்கொண்டு அல்லது கத்துறதுக்கு கற்று தந்தாரு. அதை குறித்து சில குறிப்புகளை கூட பேசலாம் முடிச்சு நான் விரும்புறேன். கபடிங்கிற கடல் புரிந்து வழி பிறக்குமா? இது நடக்கக்கூடியதா? இன்றைய விஞ்ஞான உலகத்துக்கும் அறிவு சார்ந்த உலகத்துக்கும் இதை சொன்னால் நம்பாது. ஆனால் மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுதுதான் அதை அற்புதம் என்று நாம சொல்றோம். நன்றா விலை கொடு. மனுஷனுடைய புத்திக்கு உட்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அதை பார்த்து நாம அற்புதம் என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனால் மனிதனுடைய வல்லமைக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுதுதான் அதை நாம் என்ன சொல்றோம்? அற்புதம் அல்லது அதிசயம் என்று நாம சொல்றோம். அதே போலதான் தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிரித்தார், பிளந்தார். ததே கவனிக, கத்துடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ததே கவனிக, செங்கடல் பிரிந்தது, வழி பிறந்தது. அந்த வழி இஷ்டவேலருக்கு வாழ்வு ரட்சிப்பு. ததே கவனிக, இப்ப கடல் பிரிந்து, நல்லா கொஞ்சம் கற்பனை ஓடி பாருங்க. இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? கடல் பிரிந்தது பகலில் இல்லை, இரவு. இந்த அற்புதம் நடந்தது இரவு நடந்திருக்கு. நன்றா விளையாடு. இப்ப இரவு நேரத்தில் ரெண்டு பக்கமும் மலை போல கடல் நிற்குது, அதன் நடுவில் இஸ்ரவேல் நடந்து போகணும். இப்ப தேவன் அந்த வழியை உண்டாக்கி இருக்கிறார். He make a way for his people. அதான் கர்த்தர் தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார் என்று நான் சொல்றேன். இதுதான் உண்மை, அதான் சத்தியம். இப்போ ரெண்டு பக்கமும் கடல் உயர்ந்து மலை போல நிற்குது, தேவ ஜனங்கள் அதன் மத்தியில நடந்து போகிறார்கள். தேவன் ஏற்படுத்தின இந்த வழி, தேவன் ஏற்படுத்தின இந்த பாதை, இந்த வழி இஸ்ரவேலருக்கு வாழ்வு, ரட்சிப்பு, அற்புதம். ஆனால் அதே வழி, அதே பாதை எகிப்தியருக்கு மரணம், நாசம், மோசம். கொஞ்சம் சிந்தி, ஒரே வழிதான். இஸ்ரவேலர்கள் நடந்து போனார்கள் அல்லது கடந்து போனார்கள், ஜீவன் தப்பிக்கொண்டது, ரட்சிப்பு, வாழ்வு, அதிசயம், அற்புதம். ஆனால் அதே வழியால வந்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? அதே கடலுக்குள்ளே மடிந்து மாண்டு போனான் சொன்ன பார்க்கிறோம். அப்ப ஒரே வழி, அந்த வழி இஷ்டவ ஜனங்களுக்கு ரட்சிப்பு, இஷ்டவ ஜனங்களுக்கு வாழ்வு, இஷ்டவ ஜனங்களுக்கு வழி. ஆனால் அதே வழி, அதே பாதை எகிப்தியருக்கு மரணமும், நாசமும், மோசமும் சொல்லி நாம பார்க்கிறோம். தேவன் தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்றவராக இருக்கிறார். இந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணவரும் யுத்தம் பண்றவர்களாக இருக்கிறார். ஒரு வசனம் என் மனதில் ஞாபகம் வந்தது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார், கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்படி என்று நாம் தேவத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தார். 1000 பேர் நம் பட்சத்தில் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறோம். இது வசனம், இது சத்தியம். ஆனால் தாற்பயம் என்னவென்றால், கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்க நாம் அவர் பட்சத்தில் இருக்கணுமே. நாம் அவர் பட்சத்தில் இருந்தா தான் அவர் நம் பட்சத்தில் இருக்க முடியும். நாம் அவர் பக்கமாக இருந்தா தான் அவர் நம் பக்கமாக இருக்க முடியும். ஆகவே வெறுமனவே நாம வசனத்தை நாம தூக்கி பிடிக்க முடியாது. அந்த வசனத்தின்படி நாம் வாழும் பொழுதுதான் அந்த வசனம் நமக்குள்ளே செயல்படும். இப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மனதில் வந்த ஒரு சில வசனம் இல்லை தெரியுமா? வேதம் சொல்லுது, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல, உங்களுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இந்த வசனத்தை நாம் எப்படி வியாக்கியானப்படுத்த போறோம்? இப்ப என்ன கவனிங்க, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்னத்தை நாம் குறிப்பிடப்படுறது? எப்படி நாம் அதை விளைய கொள்வது? உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லப்படுறபடியால இந்த வேதத்தை நான் வாசித்தால் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுமோ, அல்லது இந்த வேத வசனத்தை நான் நாளாந்தம் வெறுமனே படிக்கிறதுனால எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுமோ? நான் சொல்றதை தயவுசெய்து கவனிங்க, கவனிங்க. என் கடமை, வேதத்தை நான் படிக்கிறதுனால் மட்டும் நான் சொல்றேன்ல கவனிங்க, வேதத்தை நாம படிக்கிறதுனால மட்டும் நமக்கு மன மகிழ்ச்சி வரப்போறது இல்ல. ஆனா நாம் படிக்கிற வேத வசனத்தை, வாசிக்கிற வசனத்தை யோசித்து அதை நம்ம வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தும் பொழுதுதான் அந்த வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக மாறுது. அறிவு நம்ம வாழ்க்கையில அனுபவமாகாவிட்டால் அதை வேக் அவுட் பண்ண. வசனம் தேவட வசனம் வசனம் தான், உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இல்ல, இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத் என்ன கவனிங்க. ஆனால் வேதத்தை நாம வாசித்து யோசித்து அதை நேசிக்கிற போதுதான், இந்த வசனத்தை நாம வாசித்து அதை நம்ம வாழ்க்கையில நாம அபியாசப்படுத்தும் பொழுது, கை கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனத்தின்படி உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்தின் நான் அழிந்து போறேன். சில நேரங்களில் நாம நெருக்க போற நேரங்களில் தேவன் சில வசனங்களோடு நாம் பேசுறது அது ஒரு பக்கம், அது நான் மறுக்கல. நெருக்கடிகள் நேரும் போது, நெருக்கடிகளின் போது, துன்ப நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் தேவன் நம்மோடு நம்மை பலப்படுத்துறது, சில வசனங்களை நம்மோடு கிடைப்படுறது அது சத்தியம், அதை நான் மறுக்கல். ஆனால் உண்மைப்படி உங்களுடைய வேதம் என்ற மன மகிழ்ச்சியாக இருக்காவிட்டால் நான் துக்கத்தை அழிந்துபடி சொன்னால், நான் வாசிக்கிற வேதத்தை அதை நான் யோசிக்கணும். ஏன் நான் யோசிக்கிறேன், அதை இந்த வாழ்க்கையில நான் கைகொள்வதற்காக அதை நான் யோசிக்கிறேன். ஆகவே எனக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறார்கள், அதை அமர்ந்திருந்து யோசிக்கிற பழக்கம் மிக மிக குறைவு. ஆகவே நாம வாசிக்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுறதில்லை. அன்றாட இன் அவர் டைரி வி ஹேவ் டு பிராக்டிஸ் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வேத வார்த்தைகள், அதுக்காக நாம் பார்க்கிறது. இன்னைக்கு நாம எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை குறித்து கதைக்கிறோமே, தப்பில்லை. நான் சொல்றத கேளு, நீ தேவ ஜனமா இருந்தா நான் சொல்ற வார்த்தையை கேளு. எத்தனையோ காரியங்களை குறித்து கதைக்கிறோம், முடிவெடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி நாம கதைக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்து நாம தீர்மானம் எடுக்கிறோமா? தேவனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம முடிவுகளை எடுக்கிறோமா? தேவ ஜனமே சிந்தி, எனக்கு சேர்த்துதான், இதுக்குதான் நாம் பயப்படுது, கடவுளுக்கு நாம் பேசுகிற வார்த்தைகளும் நான் எடுக்கிற முடிவுகளும் பல தீர்மானங்களும் நான் தேவோட வசனத்தின்படி நான் நடக்கிறேனா? அல்லது நேற்று முதல் கேள்வி நான் சொல்றேன், கவுனிங்க, ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டும். பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் பொழுது அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னார் இயேசு. படிச்சிருக்கீங்க 17 யோவான். நல்லா விளைக்கணும், நான் சொல்றது கேளுங்க. ஆவியானவர் நமக்குள்ள வந்தது பிரதான ஒரு நோக்கம் ஒன்று, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவதற்கு. இப்ப என்ன நடக்குது? I speak the truth. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வசனத்தை நாம விட்டு விலகும் பொழுது தேவ ஆவியோட வருடத்துல நாம மிஸ் பண்றோம். யூ நோ வை? ரோமர் 8:14 நாம பார்க்கும் பொழுது எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மறுப்பில்ல. அப்ப தேவ ஆவியினால நடத்தப்படுறவர்கள் என்று எப்படி நாம கண்டுகொள்றோம்? எவர்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றார்களோ அவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம விட்டு விலகும் பொழுது தேவ ஆவியோட வருடத்துல நாம மிஸ் பண்றோம். அப்புறம் என்ன நடக்குது? நம்முடைய சுய புத்தி, நம்முடைய சொந்த புத்தி யோசிக்குது. அதுக்குறை அப்புறம் என்ன நடக்குது? மாமிசத்துல கதைகள், கிரியைகள், செயல்கள் நடக்க ஆரம்பமாகுது. பட் வி பிலீவ் இன் காட், கடவுளை நம்புறோம், தேவனை நம்புறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம தான் தேவ ஆவினால், வி ஹேவ், நாம் தேவ ஆவினாலே டைரக்ட் பண்ணப்பட வேண்டும். தேவ வசனத்தில இருந்து நம்முடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். தேவ வசனத்தின்படி நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். தேவ வசனத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் தேவோட வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். இந்த வார்த்தையில இருந்துதான் நமக்கு விசுவாசம் பிறகு. ஆகவேதான் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். அதே நேரத்தில் வாசிக்கிற தேவனுடைய வசனத்தை நாம யோசிக்கணும். எதற்கு நான் கீழ்படியணும், எங்க நான் கீழ்படியாம இருக்கிறேன், எதை நான் நம்பணும், எதை நான் நம்ப கூடாது, எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது, எப்படி இருக்க, ஒரு குடும்பம் எப்படி வாழணும், பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், சகலத்தை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதில் இருந்து நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டிக்கொள்ள வேண்டியது, காக்க வேண்டியது அவசியம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை பானும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் கானான் தேசத்தை சேர்ப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த வார்த்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள், அந்த வாக்குத்தத்தை அவர்கள் நம்பவில்லை. ஆகவே பார்வன் சேனையோடு வரும்பொழுது பயந்தார்கள், அலறினார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆகவே எங்கே அவவிசுவாசம் இருக்கிறதோ அங்கே முறுமுறுப்பு இருக்கிறது என்று சத்தியதுபடி நான் உங்களை சொல்றேன். ஆகவே என்றைக்கும் நம்முடைய வாயில முறுமுறுப்பு இல்லாதபடி தயவுசெய்து தேவனோடு எனக்கு சேர்த்து தான் சொல்றேன் கேளுங்க. நாம் எதையாவது காரியத்தை குறித்து நாம் முறுமுறுக்கும் பொழுது ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறது நல்லது. தேவனுக்கு விரோதமாக நாம குற்றம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி தயவுசெய்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை நாம் பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள். இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டுமா, சில வியாக்கியங்கள் சொல்றாங்க, வேத வியாக்கியங்கள் சொல்றாங்க 11 நாட்களில் 11 நாட்களில் அவங்க ராமசேசில இருந்து எகிப்தில இருந்து கானானுக்கு போயிருக்கல. ஆனால் 40 வருஷம் சுத்தி இருக்கிறாங்களே. கேன் யூ இமேஜின் தட்? எனக்கு இதை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். 40 வருஷமா சுத்து 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 சுத்து. அப்ப ஆண்டவர் கிட்ட சொன்னாரு, இந்த மலையை நீங்க சுத்தி வந்தது போதும், திரும்ப மறுபக்கமாக சுத்தினது போதும். ஏன் சுத்தினீங்க? உங்களுடைய அவிசுவாசத்தினால உண்டான அந்த விளைவை அனுபவித்து உணரத்தக்கதா அடுத்த சந்ததியாவது உணர்ந்து அவிசுவாசத்துக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் 40 வருஷம் மனாந்திரத்தில் தர்க்கத்தை வைத்திருந்து படிப்பிச்சாரு. விசுவாசத்தை குறித்து பழக்கமித்தார். விசுவாசத்தை குறித்து 40 நாட்கள் உழவு பார்த்தாரு. கொண்டு வந்த செய்தி என்ன? துர்ச்செய்தி என்ன? நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது, நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அதன் அரண்கள் எல்லாம் பலம் உள்ளது. அங்கே பலவான்களை பார்த்த ஏனாக்கும் புத்தரை பார்த்த இப்படிப்பட்ட துர்ச்செய்திகளை பரப்பினார்கள். போனவர்கள் அத்தனை பேரும் லீடர்ஸ். அது வேறு 12 கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ள அனுப்பப்பட்ட 12 பேரும் தலைவர்கள். அப்ப தலைவர்களுக்குள்ளேயே அப்படி அவிசுவாசம் இருக்குமா இருந்தால் அந்த நேஷனுக்குள்ள எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. கொண்டு வந்தாங்க என்ன? 10 பேரும் துர்ச்செய்தி தான் கொண்டு வந்தா சுமந்து வந்திருக்காங்க. 40 நாள் கானான் தேசத்தை சுத்தி பார்த்து கொண்டு வந்த செய்தி என்ன? துர்ச்செய்தி. இந்த துர்ச்செய்தியை கேட்டபோது ஜனங்கள்லாம் இரவு முழுக்க நித்திரவில்லாம அழுதுட்டே இருந்தாங்க, அழுது புலம்புறாங்க. அதான் நான் சொல்றது, இது அவவிசுவாசத்தினால உண்டாகிற அழுகை. இப்ப இன்னைக்கு நாம் ஏன் அழுது கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காம இருக்கிறது உண்மைதான். சில காரியங்களை நாம ஜெபிக்கிறோம், இன்னும் நமக்கு கிடைக்காத உண்மைதான். ஆனா நாம அழுகிறோம். ஏன் அழுகிறோம் தெரியுமா? அவவிசுவாசத்தினால அழுகிறோம். ஏனென்றால் நாம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுமா, நடக்குமா நடக்காதா என்கின்ற அந்த சந்தேகம் அவவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறபடியா? We are crying. இறைக்கறிவர் தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். ஏனென்றால் அது விசுவாசத்தோடு ஒட்டி இருக்கிறபடியா? 21:22 பார்க்கும் பொழுது விசுவாசம் உள்ளவளாக ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. பை ஃபெய்த், பிரேயர் பை ஃபெய்த், ஜெபம் விசுவாசத்தினர். அப்ப விசுவாசம் இல்லாம நாம என்னதான் அழகாக ஜபித்தாலும், என்னதான் ஆழமாக ஜபித்தாலும், ஒருவேளை வேத வசனத்தை தான் போட்டாலும், அல்லது ஒருவேளை நாம நீண்ட ஜெபம் செய்தாலும், விசுவாசம் இல்லாத ஜெபம் முதல்ல போவார். அப்படியானால் விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கணும். ஆண்டவர் நமக்கு கட்டுத்தந்திருக்கிறது வெளிப்பட. ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்றது கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருக்க, தயவு செய்து தயவு செய்யணும். விசுவாசத்தோடு ஜபிக்கணும், ஜபித்த பிற்பாடு ஜபித்ததை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கணும். See the both side. ரெண்டு பக்கத்தையும் பண்ணி கவனி. ஏன்னா நாம யார்ட்ட கேட்கிறோம்? தேவாதி தேவடத்துல. அப்ப விசுவாசத்தோடு நாம ஜபிக்கணும் சொன்னா, நாம ஜபிக்கிறத நாம பெற்றுக்கொள்வோம் என்று நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஜபிச்ச பிற்பாடு நமக்குள்ளேயே ஒரு போராட்டம். அதே ஜபிச்சிருக்கிறோம், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடையாதா, எப்படி ஆகுமோ எப்படி ஆகுமோ, அதுக்கும் ஜபிச்சுட்டு வந்து இங்கதான் பொறிக்கொண்ட கெடுத்து இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய தெரியாம இருக்குது, ஒரே யோசனையா இருக்குது, நாளைக்கு அப்படி போட்டு. ஆனா அங்க அந்த இடத்துல போய் ஜபிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இங்க சொல்றது தயவுசெய்து கேளுங்க, நாம விசுவாசத்தோடு ஜபிக்கணும். நீ ஜபிக்கிறதுக்கு முதல் என்ன ஜபிக்க போற என்பதை முதலாவது யோசிச்சுக்கோ. ஏன்னா நாம வேண்டிக் கொண்டதுக்கு முதலே நமக்கு என்ன தேவை என்று பிதாவுக்கு தெரியும் என்றும் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கார். அவன் நீதி உள்ள நியாயம் உள்ள சரியான தேவைகளை நம் தேவன் நமக்கு சந்திப்பா தருவார் என்பது நிச்சயம், நிச்சயம் சத்தியம் என்று சொல்றேன். நமக்கு பொருத்தமில்லாத காரியங்களை, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம கேட்கும் பொழுது அந்த தேவன் நமக்கு கொடுக்கிறது இல்லை. ஒருவரை நாம கேட்கிற காரியங்கள் தவறாக இருக்குவே. 5 வயது பிள்ளை எனக்கு அப்பா கத்தி தான் எனக்கு வேண்டும், அது கூர்மையான கத்தி தான் வேண்டும் என்று கதறி அழுகிறதுனால நான் அந்த கத்தியை வாங்கி அந்த பிள்ளையை கொடுக்க முடியுமோ? அவ பிள்ளைக்கு எந்த வயதுல எந்த வாங்கி கொடுக்கணும் அறிவு எனக்கு இருக்குது இல்லையா? அதுபோல நம்முடைய பரமபிதாவுக்கும் பரம தகப்பனுக்கும் நமக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எதை செய்யணும், எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுன்னு. சோ விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கணும், ஜெபித்த பிற்பாடு ஜெபித்தது எனக்கு கிடைக்கும் நடக்கும் என்று நாம விசுவாசிக்கணும். இந்த ரெண்டு பக்கத்தை நாம உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு இணையாக ஒரு வசனத்தை நான் வாசிப்போமே. சீக்கிரப்படியுங்க, நான் சொல்ல இந்த உபதேசத்துக்கு பில்டப் பண்ற வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஒன்று சாமுவேல் புஸ்தகம் சீக்கிரம் படியுங்க, முதலாம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 18 வசனத்தை சீக்கிரம் படியுங்க. 1:18 ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் 18 வசனம் படி.
அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க
முகமாக, அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கல. அப்படியே அவங்களோட பைபிள்ல பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா கொஞ்சம் பாருங்க, பார்க்க போட வேண்டிய கண்ணாடிய போடணும். அல்லாஹ் அவடிக்கு அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. இதுல அர்த்தம் என்ன? இது அர்த்தம் என்ன? அழ வேண்டிய இடத்துல அழுதாளப்பா. கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்ற வசனம் உள்ள போகட்டும், நம்முடைய ஆத்மாவில் பிரவேசிக்கட்டும். கத்தோட வேதம் குறைவற்றதல்லவா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அல்லவா தேவோட வசனம். அழக முடியுங்க, அழ வேண்டிய இடத்துல அழுதா. குறைவுகள் இருந்தது உண்மைதான், தான் புருஷத்துல போய் அழ இல்ல, ஆசாட்டத்துல போய் அழ இல்ல, மற்ற இடத்துல போய் எடுத்து கதைக்கல, டெலிபோன் எடுத்து மனிதர கணக்காக சொல்லிக் கொண்டு இருக்கல, போக வேண்டிய இடத்துக்கு போனால், அழ வேண்டிய இடத்துல அழுதாள், ஆண்டவர் நோக்கி ரிக்யூஸ்ட் பண்ணாள், ஜெபித்தாள். அது மாத்திரம் இல்ல, அவள் விசுவாசத்தோடு ஜெபித்தது மாத்திரம் இல்ல, தான் ஜெபித்ததை தேவன் கேட்டார், தேவன் அருளுவார் என்கின்ற விசுவாசம் அவளுக்குள்ள வந்தபடியால் தான் அவள் என்னவா இருக்கல, துக்க முகமாக இருக்கல. அப்படின் அர்த்தம் என்ன? என் தேவையை நான் கேட்டதை தேவன் சந்திக்க போகிறார், ஆகவே இனிமே நான் துக்கமாக இருக்கவே மாட்டேன். ஒரு ஆமே சொல்லுங்களேன். இதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். நான் கேட்டதை தேவன் அருளுவார் என்று அவள் முழுவதுமாக விசுவாசித்தபடியால் இனிமே நான் அழமாட்டேன், இனிமே நான் துக்க முகமாக இருக்க மாட்டேன். என் தேவனத்தில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், மன்றாடிட்டேன், விண்ணப்பம் பண்ணிட்டேன், என் தேவன் எனக்கு அருளுவார் என்கின்ற அந்த உறுதி அவளுக்குள்ளே இருந்தபடியால் அவள் அது துக்க முகமா இருக்கு. ஆகவே நீங்களும் நானும் கேட்கிறதை தேவன் தருவார். நம்முடைய ஜபத்துக்கு பலன் இருக்குது, நம்முடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கிற விசுவாசத்தோட ஆமே சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிடுறேன் கவனி. நாம் எல்லாரும் பல நாட்களாய், பல மாதங்களாய் நமக்கு ஒரு ஆலயம், ஒரு சரியான ஆலயம் கிடைக்கணும்படி ஜெபம் பண்ணிக்கிறோம். சரிதானே? இங்க இவ்வளவு பல அசௌகரியங்கள் மத்தியில் தான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் நாம் ஆராதிச்சிருக்கோம். ஆனால் நம்மள பலர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பொருத்தமான இடத்தை தாருங்கன்னு அடுத்து நம்பிச்சோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல நமக்கு பலன் அடிச்சிருக்காரு. விசுவாசியோட ஆமே சொல்லுங்க. இந்த வாரத்தோட அடுத்த ஆராதனை நாம் ஒரு வசதியான ஒரு ஆலயத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு மகிழ்வு உண்டாடு. கரங்களை தட்டி ஆண்டவர் நாம் மகிழ்படுத்த மாதிரி இது நம்முடைய ஜெபத்துக்குரிய பதில். சோ நாம விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளும். ஆகவே தவிர கவனிங்க, விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கணும், நாம ஜெபிக்கிறது தேவன் தருவார் என்று நாம விசுவாசிக்கணும். இதுக்கு இன்னும் ஒரு வசனத்தை இயேசு சொன்ன, இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மார்க் 11:23 வசனம் படி. மார்க் 11:23 படி. மார்க் 11:23 படி.
இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல்
சொன்னபடியே முதல் சொல்லு ஜெபம் பண்ணு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அவன் சொன்னபடியே கவனிங்க. ஏன் சொல்றாரு பாருங்க, இப்ப இங்கேயும் இதுலயும் ஒரு குறிப்பு நான் பக்கவாட்ட சொல்லிட்டு போறேன் கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? மலையை பார்த்து பேசு. ஒரு குறிப்பு கவனிங்க, மலையை பார்த்து பேசு, ஆனா மலையை பத்தி பேசாத. கீப் யூர் மைண்ட் டீப்லி. மலையை பார்த்து பேசு, மலையை பத்தி பேசாத. சில நேரத்தில் நமக்கு முன்பாக சில பிரச்சனைகள் மலை போல இருக்குது இல்லையா? எங்க முன்னேறு பார்ப்போம், எங்க உன் விசுவாசத்தை பார்ப்போம், எங்க ஊழியத்தை பார்ப்போம், எங்க உன் பரிசுத்தத்தை பார்ப்போம் என்று சவால் விடுகிற சில மலைகள் அவ்வப்போது நமக்கு முன்பாக இருக்குது இல்லையா? கட்டு ஆலயத்தை பார்ப்போம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், மலை தடை எலும்பு நிற்குது. அப்ப ஆண்டவனாக்கு என்ன சொல்ல தெரியுமா? பிரச்சனையை பற்றி பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. தடை இயேசுவின் நாமத்துல, தடைகள் இயேசுவின் நாமத்துல உடையட்டும். சத்துருமை கட்டிகள் இயேசுவின் நாமத்துல உடையட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல அகலட்டும். அதை விட்டு பிசாசு செய்கிற கிரியைகளையே பேசிக்கொண்டு அதையே சொல்லி சொல்லி கொண்டு என்ன பிசாசின் வல்லமைகளை நாம என்ன பிரஸ்தாப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேண்டி இருக்குது? சொல்லுங்க. தான் சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசித்து ஜெபிக்கணும். ஆகவே நான் சொன்னது கருத்து, நாம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நாம ஜெபித்ததை தேவன் தருவார் என்று நாம விசுவாசிக்கணும். ரெண்டு பக்கத்தை நாம் தேவ பிள்ளைகள் காத்துக்கொள்ளோடு அதை விட்டுட்டு நாம ஜெபித்து போட்டு வந்து நம்மட மனதிலேயே யோசிக்க கூடாது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி அதனத்துல மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட அவவிசுவாச வார்த்தைகளை இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்கிறது நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. நம்ம தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் கத்தோட நாமத்துக்குறோம் எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே. சோ நான் எங்க வந்தேன்னு சொன்னார் செங்கடல் பிரிந்தது வழி பிறந்தது இஸ்ரவேலர்கள் அந்த வழியாக அவர்கள் கடந்து போனார்கள் நடந்து போனார்கள் அதே வழியாக போட பார்வோன் படைகளும் அதே வழியில அதே இடத்துல அழிந்து போனார்கள். நன்றாக படிங்க அந்த வழி கடல் பிரிந்து வழியானது இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வாழ்வு அதே வழி எகிப்தியருக்கு மரணமும் சாபம் நாசமும் மோசமும் ஆயிடுது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து நல்லா கவனிங்க இந்த காரியத்தை குறித்து எபிரேயர் 11 அதிகாரத்தில் எபிரேயர் நிருப ஆக்கியோன் 11 அதிகாரம் விசுவாசத்தை குறித்து பேசும்பொழுது இந்த காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறது நான் பார்க்க கூடியதா இருக்குது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் அப்ப விளைய கொள்ளலாம். எபிரேயர் 11:29 வசனத்தை பாருங்க அதுக்குள்ள சில காரியம் இருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11:29 படி
விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள்.
இப்ப நல்லா தவிச்சது உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் ஷார்ப்பா கூர்மையாக்கு நல்லா கவனிங்க இந்த சம்பவத்தை எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றா விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போனார்கள். ஆஹா நல்லா கவனிங்க கடல் பெரிந்தது உண்மைதான் ஆனால் அந்த பாதையை கடந்து போறதுக்கு இவங்களுக்கு விசுவாசம் தேவையாக கடல் பிரிந்திருக்குது வழி திறந்திருக்குது ஆனால் அந்த கடலின் தூரத்தை கடந்து அங்கால மறுகரைக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு விசுவாசம் தேவையாக அவதான் எதை சொல்லுது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து உலந்த தரையை கடந்தது போல கடந்து போனாங்க. என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் மனுஷியமாக்கு நாம யோசிங்களேன். இப்ப மலை போல ரெண்டு பக்கமும் கடல் நிக்குது இல்லையா வெறும் அழகா இப்ப மனுஷியமாக இவங்களுக்குள்ள ஒரு யோசனை பயம் வரும் என்ன தெரியுமோ போய்க்குள்ள இடையில கடல் வந்து மூடிட்டா போய் சேருவோமா இடையில ஏதாவது கடல் திரும்ப வந்து மூடிட்டா நம்ம எல்லாமே என்ன ஐயோ நம்ம பிள்ளைகள் நம்ம குட்டிகள் குடும்பம் ஐயோ இதைத்தான் எவரே நிருப ஆக்கிய சொல்ற பாய் விசுவாசத்தினாலே. ஆகவே என்ன கேட்டீங்களா இருந்தால் சிவந்த சமுத்திரத்தில் பிரிந்த கடல் பாதையிலே அவர்கள் எடுத்து வைத்து நடந்து போன ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நடையும் பை ஃபெய்த் விசுவாசத்தினாலே. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணுமா நல்லா விளையக்கொள்ளுங்க இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன் நல்லா விளையக்கொள்ளுங்க. கடல் பிரிந்தது விசுவாசத்தினாலே அல்ல நல்லா விளையக்கொள்ளுங்க. ஹலோ கடல் பிரிந்தது விசுவாசத்தினாலே அல்ல இஷ்டவேட விசுவாசத்தினால கடல் பெரியல பட் பிரிந்த கடலை கடந்து போகத்தான் இவங்களுக்கு விசுவாசம் தேவைப்பட்டதே ஒழிய அந்த விசுவாசத்தினால் இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்களே ஒழிய இவர்களுடைய விசுவாசத்தினால தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கவே இல்லை 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 இல்லை. ஏன்னா தேவன் தன்னை ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவதற்கும் தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் தான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூறவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்கிறபடியால் தேவன் தன்னை ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவது இருந்தபடியால் தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். ஆகவே இஸ்ரவேல விசுவாசத்தினால கடல் புரியல ஆனா புரிந்த கடலின் நடுவே நடந்து போறதுக்கு இவைகளுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. முன்பாக போய் கொண்டிருந்த தேவனுடைய யுத்தம் பண்ணினார் தன் ஜனத்துக்கார் அதற்கு பெரிய அடையாளம் அவர்களுக்கு முன் சென்ற மேகம் அல்லது அக்னி ஸ்தம்பம் இந்த இடத்துல மாத்திரம் பின்னுக்கு வந்து எகிப்தியரை இஸ்ரவேலுடைய கலக்காதபடி இஸ்ரவேல் எல்லாம் கடலை கடந்து போகும் வரைக்கும் அந்த மேகஸ்தம்பம் அங்க நின்றுட்டே இருந்திருக்கு. அதாவது ஆண்டவர் தேவன் அங்க நின்றுட்டே இருந்திருக்கிறார் தன் ஜனத்தை எப்படியா எல்லாம் பாதுகாத்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன் மன்னா பரியந்தம் அவர் நம்மை நடத்துறதுக்கு அவர் வல்லவர் அவர்களை பாதுகாத்த அதே தேவன் நம்மையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை அசுத்த ஆவிகள் இருந்தாலும் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் அனைத்திலும் இருந்து அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் listen to me. இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஆகவே ஆண்டவர் பார்த்து சொல்றது, ஆண்டவரே உண்மையின் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், சாட்சி வச்சு சொல்றேன், என் ஜெப நேரங்க நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கையில தான் நான் உமக்காக பாடு அனுபவிக்க முடியும், இந்த ஒரு வாழ்க்கையில தான் நான் ஜெபம் பண்ண முடியும், இந்த ஒரு வாழ்க்கையில தான் எனக்கு ஊழியம் செய்ய முடியும், இந்த ஒரு கால இந்த ஒரு வாழ்க்கையில தான் உமக்காக பாடு அனுபவிக்க முடியும். பல்லவத்துல போய் நான் ஜெபிக்க மாட்டேன், பல்லவத்துல போய் ஆண்டோட துதிப்பெண்ணோடய நான் ஜெபிக்க மாட்டேன். அங்க என்னத்துக்காக நான் ஜெபிக்க போறேன் சொல்லுங்க? அங்க போய் என்ன ஆத்துமாக்களோட ஜீவம் பண்ணி ஜெபிக்க போறேன்னா, அல்லது என்ன பாதுகாப்பு சொல்லி ஜெபிக்க போறேன்னா, அல்லது எனக்கு வீடு தாரும் கார் தாரும் அல்லது வேலை தாரும் பண்ணி ஜெபிக்க போறேன்னா, அப்ப அங்கே நான் ஜெபிக்க முடிய அவசியம் எனக்கு இல்லை. அது மாத்திரமல்ல நான் அங்க போய் பாடு அனுபவிக்க, இங்க வாட்ட வாடுகளுக்குரிய அந்த வெகுமதிகள் அந்த பலனை அனுபவிக்கிறது அங்க. ஆகவே இக்காலத்து பாடுகள் எக்காலத்து வேதனைகள் சோதனைகளும் எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் தான். வாழ்க்கையில வருகிற சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் நெருக்கடிகள் கலக்கங்கள் கவலைகள் துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாது. எடுத்ததுக்கெல்லாம் சோர்ந்து போனா எப்படி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிறது? காலாட்களோடு ஓடுறதே உனக்கு கஷ்டமா இருந்தா குதிரைகளோடு எப்போது நீ ஓட போகிற? இந்த சின்ன காரியத்தை உன்னால தாங்க முடியுது என்றால் இதை விட ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வரும்பொழுது எப்படி நீ நிக்க போறாய்? அப்படியானா நீ தேவனுக்கு நீ எதை நீ சாதிக்க போறாய்? அது மாத்திரமல்ல எப்படி நீ தேவனுக்கு நீ சாட்சியாக நிக்க போகிறாய்? என்னையே நான் கேட்டுக்கொள்றேன், எனக்கு அறிவாரு தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்றது நான் சீக்கிரம் முடிப்பேன். நம்முடைய பரம தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சென்றடைவதற்கு விசுவாசம் நமக்கு அவசியம். அவசியம் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நம்புங்க விசுவாசி. நம்முடைய விசுவாசம் மிக மிக முக்கியம். இந்த இடத்துல ஒரு குறிப்பு கவுனிங், இப்ப ஒரு எதை நாம விசுவாசிக்கணும், நம்முடைய பிலி நம்முடைய விசுவாசம் என்ன, அதை குறித்து சொருக்கமா சொல்லிடுறேன். நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரி ஏக தேவனை விசுவாசிக்கணும். திரி ஏக மூன்று ஒன்று ஒன்று மூன்று, இப்பதான் த்ரீ இன் ஒன் டூ இன் ஒன் எல்லாம் நாம பாக்குறோம் இல்லையா? அதுபோல இப்ப பாருங்க, திரி ஏக, திரி என்றால் மூன்று, ஏக என்றால் ஒன்று. அப்ப மூன்று ஒன்று பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய தேவனை, திரியேக தேவனை நாம விசுவாசிக்கிறோம். திரியேகம் என்ற ஒரு வேர்டை நீங்க வேதத்தில் எடுக்க முடியாது. ஆனா தேவன் திரியேக தத்துவத்தில் செயல்பட்டிருக்கிறது நாம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே நான் உங்களுடைய விசுவாசத்தை பில்டப் பண்றதுக்காக சொல்றேன், நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனை நாம விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் என்பதையும் பரிசுத்தாவிட வல்லத்திலே பரிபூர்ணமாக நாம நம்புகிறோம். அது மாத்திரமல்ல இந்த வேதம் சத்தியம் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கன்னி பிறப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மீள் வருகையை நாம் பூரணமாக விசுவாசிக்கிறோம். இவைகளே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென். அல்லேலூயா. இவைகளை விசுவாசியாதவர்கள் அவர்கள் விசுவாசியே அல்ல. இவைகளை விசுவாசியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ கண்மூடித்தனமாக வாழ இல்லை. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நாம விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அதன்படி நாம வாழணும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே தயவு செய்து நன்றாக பிள்ளைங்க, இப்ப கடல் பொறிந்து வழியாகினது, தேவ ஜனங்கள் வேகமாக நடந்து போறார்கள், கத்த செய்த அற்புதம் வழி திறந்தது, திறந்து போறார்கள். இப்ப என்ன நடக்கிறது? அந்த வசனம் சொல்றது, இப்ப என்ன நடந்திருக்கிறது, அவர்கள் அப்படி நடந்து போக பிறகு பார்வன் என்ன செஞ்சிருக்கிறான், அதுபோல தானும் என்ன செஞ்சிருக்கிறான், எய்ப்டியர் அப்படி செய்ய துணிந்து. அந்த இருபத்தி ஒன்பதற்கு அப்படிங்க பதினொன்று
இருபத்தி அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
இது குறித்து
எகிப்தியர் செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்.
இப்ப கவனிங்க, இப்ப இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள் இதனால விசுவாசத்தினால. இப்ப எகிப்தியர் என்ன செஞ்சிருக்காங்க, அத இப்ப அவங்க எல்லாம் போன உடனே ஆண்டவர் என்ன மேகத்தமும் அகிர்த்தமும் திரும்ப முன்னுக்கு போயிடுச்சு. இப்ப இவர்களுக்கு வழி பிறக்குது எங்க, அந்த பாதை மூலமாக நல்லா கற்பனை பண்ணுங்க. இப்ப இஸ்ரவேலரோட எகிப்தியர் கலக்காதபடி இஸ்ரவேல் எல்லாம் கடலை கடந்து போகும் வரைக்கும் முன்னே போன மேகஸ்தம்பம் பின்னே வந்து நின்று எகிப்தியர் கலக்காதபடி காத்தது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடலை கடந்து போன பிற்பாடு திரும்ப அந்த மேகஸ்தம்பம், அதாவது தேவனானவர் அந்த முன்னுக்கு திரும்ப முன்னுக்கு போக, இப்ப எகிப்தியர் என்ன பாக்குறாங்க, இப்ப நமக்கு வழி கிடைச்சிட்டு போவோம்னு சொல்லி என்ன செய்தார்கள், அந்த பாதை எந்த பாதையினால இஸ்ரவேலர்கள் நடந்து கடந்து போனார்களோ அதே பாதையினால இவர்கள் இஸ்ரவேலர்களை தொடர்ந்து போனார்கள். இப்ப என்ன எகிப்தியரும் அப்படி செய்ய துணிந்து அப்படின்னு அவர்கள் துணிந்தார்கள். அது என்னத்தை குறிக்கிறது தெரியுமோ, அது என்னத்தை குறிக்கிறது, எகிப்தியர்கள் தங்களுடைய படைபலத்தை நம்பினார்கள், தங்களுடைய ரதங்களை, தங்களுடைய குதிரைகளை, தங்களுடைய பட்டங்களை, தங்களுடைய வீட்டிகளை, தங்களுடைய வில்லையும், தங்களுடைய சுயபலத்தை நம்பி ஆகவே தொடர்ந்து பிடிப்போம் கொள்ளுவோம் வெட்டுவோம் என்று சொல்லி தங்கள் சுயபலத்தில் அவர்கள் என்ன சிவந்த சமுத்திரத்தை கடக்க அவர்கள் துணிந்தார்கள். கத்தரதை பார்த்தார். ஆகவே இவர்கள் துணிந்து தங்கள் சுயபலத்தில் நடந்தபடியால் தேவன் என்ன செய்தார், இஸ்ரவேலருக்கு வழியாக இருந்த அதே வழியை தேவன் திரும்ப அந்த கடலை மூடி செய்த போது அத்தனை பேரும் 600 பிரதான ரதங்களும் மட்டே ரதங்களும் எல்லா யுத்த வீரர்களும் முழு ராணுவமும் அந்த வழிக்குள்ளே அமிழ்ந்து அழிந்து போறதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோமே. ஸ்தோத்திரம். கொல்ல வந்தவர்கள் கொலை உண்டு போனார்கள், வெல்ல வந்தவர்கள் வேரறுப்புண்டு போனார்கள், அழிக்க வந்தவர்கள் அழிந்து போனார்கள், சீறி வந்தவர்கள் சீரழிந்து போனார்கள். இது தேவனுடைய செயல். எனக்கு அறிவாறு தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் கத்தருடையது. கத்தர் தன்னுடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்றார். நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய தேவனுடைய கரத்தில். கத்தர் யுத்தம் கத்தோடது. இந்த வசனத்தை தான் கோலியாத்துக்கு முன்பாக சாமுவேலும் இதே வசனத்தை தான் பயன்படுத்தினார். 1 Samuel 17:47 பார்க்கும் பொழுது கோலியாத்துக்கு முன்பாக நின்ற தாவீது சொன்ன வசனம் யுத்தம் கத்தருடையது. அப்படியானால் தாவீது செய்த யுத்தமும் விசுவாசத்தின் அடிப்படையில் என்பது வெளிச்சம் நமக்கு ஒளியிறங்குமாக. அவர்களுக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்துகளோ, நமக்கு முன்பாக நிற்கிற சிவந்த சமுத்திரங்களோ, இவைகளை தகர்த்து தடைகளை தாண்டி நாம் முன்னேறி தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். தேவனுடைய வசத்தில் இருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் பில்டப் பண்ணணும். இந்த வார்த்தைகளை வாசித்து யோசித்து இவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தணும். கத்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவருடைய வசனத்தின் மேல வச்சிருக்க விசுவாசத்தையும் இழந்து போகாதபடி நம்ம காத்துக்கொள்வோம். கத்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாங்க.